அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வரிசை. ஆகஸ்ட் மாதம் 25 வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வரிசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில், இத்தாலியில் ஏற்பட்ட பூகம்பத்தால் பெருமளவில் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்கள்.
கிட்டத்தட்ட 40 அறை உள்ள ஹோட்டல் வந்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பெரிய கொண்டாட்டம் வந்து வைக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும், அங்குதான் பெரிய சேதம் நடந்திருக்குது.
இலங்கையில் புனர்வாழ்வு முகாம்களில் முன்னாள் போராளிகளுக்கு விசவூசி போடப்பட்டதாக புகார் கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என கிழக்கு மாகாண சபையில் கோரிக்கை.
புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியாகிய இந்த போராளிகளின் உடல் பரிசோதனையை செய்வதற்கு வைத்தியர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த பரிசோதனையை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
மத்திய இத்தாலியில் நிகழ்ந்துள்ள பேரழிவு மிக்க நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்திருப்போரை தேடி கண்டுபிடிக்கும் மீட்புதவி பணிகள் புதன்கிழமை நிகழ்ந்த பல நில அதிர்வுகளால் தடைபட்டுள்ளன. இன்னும் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்பதை முனைப்புடன் அனைவரும் தேடி வருவதாக தீயணைப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அமத்ராய்ஸ் நகரில் நிகழ்ந்துள்ள பெரிய நில அதிர்வானது இடிபாடுகள் தங்கள் மீது விழுவதிலிருந்து மீட்புதவியாளர்களை தப்பியோட செய்திருக்கிறது. இதுவரை சுமார் 241 பேர் இறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் டஜன் கணக்கானோர் இன்னும் புதையுண்டு இருக்கலாம் என நம்பப்படுகிறது.
பிரசல் செனட் சபையில் அதிபர் தில்மா ருசெஃபுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விசாரணை தொடங்கியுள்ளது. வளர்ந்து வரும் பற்றாக்குறையை மறைக்க பட்ஜெட்டில் மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ருசெஃப் மே மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அரசியல் ஆட்சி கழிப்பு சதியில் பாதிக்கப்பட்டவர் என தன் மீது உள்ள குற்றத்தை மறுத்துள்ளார் ருசெஃப். இன்று செனட் இதுகுறித்த சாட்சியங்களை விசாரிக்கும். மேலும் திங்களன்று ருசெஃப் தனது தரப்பை வாதிடலாம்.
பிரான்ஸ் நகரங்களில் புர்கினி என்னும் முழு நீள நீச்சல் உடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது சட்ட ரீதியானதா என பிரான்சின் உயரிய நிர்வாக நீதிமன்றம் ஆராய்ந்து வருகிறது. பிரான்ஸ் நகரங்களின் இந்த தடை முஸ்லீம் பெண்கள் என்ன ஆடை அணிய வேண்டும் என ஏன் கூறப்பட வேண்டும் என்றும், இந்த புர்கினி உடை பிரான்ஸ் குடியரசின் மதசார்பற்ற கொள்கைகளை மீறுகிறதா என்பது குறித்தும் சூடான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முக்கிய விடயங்களில் பிரான்ஸ் அதன் கவனங்களை செலுத்த வேண்டுமென பாரிஸ் மேயர் அனோ கிடல்கோ தெரிவித்திருக்கிறார். போலீஸ் முஸ்லீம் பெண் ஒருவரின் அருகில் நின்று இந்த தடையை செயல்படுத்துமாறு கூறிய புகைப்படம் வெளியானதற்கு பிறகு இந்த சர்ச்சை தீவிரமாகியிருக்கிறது.
ஒலிம்பிக் கிராமம் மூடப்பட்டதை தொடர்ந்து ரியோவின் பின்தங்கிய நகரம் ஒன்று கென்ய தடகள வீரர்கள் தவித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த அணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான வெஸ்லி கொரியர் தாங்கள் தங்கியிருக்கும் பாழடைந்த விடுதியில் இரவு முழுவதும் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக தெரிவித்துள்ளார். விலை குறைவான விமானங்கள் கிடைப்பதற்கு அதிகாரிகள் காத்திருந்ததால் தாங்கள் நாடு திரும்புவதை அவர்கள் தாமதமாக்கிவிட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் மனைவி உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து அவரது சடலத்தை சொந்த கிராமத்திற்கு எடுத்து செல்ல மருத்துவ ஊர்தி வழங்கப்படாததால் ஒரு ஏழை நபர் 12 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையிலிருந்து தனது கிராமம் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக குறிப்பிட்ட மாஜி, வாகனம் வழங்கப்படாததால் அவரது உடலை தோளில் சுமந்து சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது குற்றச்சாட்டுகளை மருத்துவமனை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற அவரை வழியில் பலர் குறுக்கிட்டு விசாரித்தனர். பின்னர் அவசர மருத்துவ ஊர்தி அவரது உதவிக்கு வந்திருக்கிறது.
யூப்ரட்டஸ் நதியின் கிழக்கு பகுதிக்கு ஒரு வாரத்திற்குள் பின்வாங்கி செல்ல வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கையை சிரியாவில் உள்ள குருதி இன போராளிகள் கேட்காவிட்டால் இந்த விஷயத்தில் தலையிட தனக்கு எல்லா உரிமையும் உள்ளது என்று துருக்கி எச்சரித்திருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். மத்திய இத்தாலியில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்த நிலையில் அங்கு நடைபெறும் மீட்புப் பணிகள் மற்றும் தற்போதைய நிலவரம் தொடர்பாக ரோம் நகருக்கு அருகே வசிக்கும் தமிழர் ஜோசப் என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டார் பிரமிளா கிருஷ்ணன்.
மீட்புப்பணிகள் எல்லாம் அரசாங்கத்தின் சொல்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 3 இடம் இருக்குது, டொரண்டோ, அமத்ரிஷே, அக்குமொழி என்ற 3 கிராமங்கள் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் உள்ளன. அதனால ஒவ்வொரு இடங்கள்லயும் இருந்து ஆட்கள் போய் வாலண்டரியாக வேலை செய்துட்டு இருக்காங்க, ஆட்களை மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க.
தமிழர்கள் வாழ்கிற பகுதிகள் எந்தெந்த இடத்துல இத்தாலியில எங்கெங்க தமிழர்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா?
தமிழர்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கிறது. அதாவது பலர்மோல கிட்டத்தட்ட 5000 தமிழாக்கள் இருக்கிறாங்க, அங்கு பாதிப்பு இல்லை. மற்றது ரெஜியமீடியால நாம இருக்கிற இடத்துலயும் ஒரு பாதிப்பும் இல்லை, மிலானோலையும் பாதிப்பு இல்லை, அதாவது ரோம்லையும் பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துலையும் இல்லை. என்னென்ன தூரம் இருக்கிறபடியா இது மலைப்பிரதேசம் என்றபடியா அதோட வெக்கேஷனுக்கு போராக்கெல்லாம் கூட விடுதலைக்கு போராக்கள் கூட இருக்கிறதுனால அந்த இடங்கள்ல தான் பாதிப்பு அதிகமாக காணப்பட்டது. அதாவது அமத்ரீச்சி சிறிய கிராமம், அங்கு ஒரு ஹோட்டல் ஒன்றில் கிட்டத்தட்ட 40 அறை உள்ள ஹோட்டல் ஒன்று முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நாளைக்கு பெரிய கொண்டாட்டம் ஒன்று வைக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் வருடா வருஷம். இந்த வருடம் 80வது வருடம் என்றபடி அதுக்காக பெரிசாக செய்யறதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தவங்க அங்குதான் பெரிய சேதம் நடந்திருக்குது. அங்கு முற்றாக அழிக்கப்பட்டதாக அங்குள்ள மேயர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய உதவி ரெஜிமிலியால இருந்து நாங்கள் தமிழாக்கள் மூப்பு பணிக்காண்டி நாங்கள் உதவி செய்து அவைகளுக்கு இங்கிருந்து சாமான எடுத்து மூப்பு பணிக்கு போராக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்.
இத்தாலியில் உள்ள தமிழர் ஜோசப். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்களின் பெயரை நீதிமன்றம் வெளியிடக்கூடாது என ஊடகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த உத்தரவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
நீதிமன்றம் குறித்த செய்திகளை வெளியிடும்போது வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்களின் பெயரை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை அளித்த உத்தரவு நீதித்துறை வட்டாரங்களிலும் ஊடகங்களிலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பொதுநல வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் போது இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு தகராறில் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் போஸ்கோ சட்டத்தின் கீழ் 5 சிறுவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சிறுவர்கள் மீது பாலியல் வழக்கை பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறுவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல நேரங்களில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் வழக்குகளில் ஆஜராகும் வழக்கறிஞர்களின் பெயர்கள் ஊடகங்களில் வெளியாவதாகவும் அது வழக்கறிஞர்களுக்கு விளம்பரம் அளிப்பதாகவும் குறிப்பிட்ட நீதிமன்றம் வழக்கறிஞர்களின் பெயரை ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என எல்லா ஊடகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டுமென பதிவாளருக்கு உத்தரவிட்டது. நீதிபதிகளின் பெயரையும் வெளியிடாமல் நீதிமன்றத்தின் பெயரை மட்டுமே குறிப்பிட உத்தரவிடுவது குறித்து தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய மூத்த வழக்கறிஞரான ராதாகிருஷ்ணன் இது மிக தவறான முடிவு என்று குறிப்பிட்டார்.
இந்த வழக்கை யார் வாதிடுகிறார்களோ அவர்களுக்கு உரிய திறமையை அவர்கள் வெளிக்கொணர்கிறார்கள், அவ்வளவே. இந்த திறமை மக்களுக்கு தெரியவே கூடாது என்று நீதிபதிகள் ஏன் கருத வேண்டும்? நீதிபதிகளின் பெயர்களை வெளியிட்டால் அது மக்களுக்கு உதவும். ஒரு தீர்ப்பு என்பது முழுமையாக மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அந்த தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்பு எப்படி வந்தது, எப்படிப்பட்ட வாதங்கள் அதில் எழுப்பப்பட்டன, எந்த நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார், அத்தனையும் மக்களுக்கு தெரிய வேண்டும். அது அவர்களின் அடிப்படை உரிமை. இதனால் விளம்பரங்கள் வந்துவிடுகின்றவோ என்று நீதிபதிகள் எண்ணுவது வேடிக்கையாக இருக்கிறது.
நீதிபதிகளின் பெயர்கள் குறிப்பிடப்படுவது மிக முக்கியம் என்கிறார் ஃப்ரண்ட்லைன் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான விஜயசங்கர்.
பிரிச்சு பார்க்கணும் முன்னாள்
நீதிபதியான வள்ளிநாயகம் மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் உத்தரவை வரவேற்கிறார்.
அனாவசியமா ஒரு சிலருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி மாதிரி போகும், ஒரு ப்ரொஃபஷனல போயிடும், நாளைக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் திரும்பும் அப்படிங்கிறதுக்காக வேணாம் ஜென்ரலா சொல்லுங்க சொல்றாங்க. பப்ளிக் வேண்டியது யாரு மீடியால என்ன நியூஸ் வருது, தீர்ப்பு என்ன தீர்ப்பு தான் தெரியுது மொழிய, அவர் யாரு எந்த வகையில் நடத்தாரு, அவர் போனாலும் ஜெயிக்கும் அப்படின்னு என்ன வரக்கூடாதுங்க பண்ணிருக்காங்க. முக்கியமா வரையறுக்கத்தக்க முயற்சி.
மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் இந்த உத்தரவு நீதித்துறை வட்டாரங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது.
முரளிதரன். இந்தியாவில் பிரபலமடைந்து வரும் வாடகை தாய் முறையை முறைப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் புதிய சட்டம் கொண்டு வரும் வகையில் அதற்கான வரைவு சட்டத்துக்கு இந்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவைதானா என்று வாடகை தாய்மார்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சென்னையைச் சேர்ந்த ஜி ஸ்மார்ட் அமைப்பின் செயலர் ஏ ஜே ஹரிஹரனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வாடகை தாய்மார்கள் நெறிப்படுத்தும் மசோதா 2016 அதுல வந்து சில அம்சங்கள் வரவேற்க தக்கக்கூடியவை, சிலது வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கண்டிப்பா ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தையோ மூணாவது குழந்தையோ வாடகை தாய்மார்கள் முறையில பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது வரவேற்கக்கூடியது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை இருக்கு, மறுபடியும் ரெண்டாவது மூணாவது குழந்தைக்காக சரகசியை பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல வாழ்நாள் முதலும் சரகசி மதர் வாடகை தாயா இருக்கவங்க ஒரு முறை தான் வாடகை தாயா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதும் வரவேற்கக்கூடியது. இப்போ முக்கியமான பகுதி வந்து என்ன மறுபரிசீலனை செய்யணும்னா, வெளிநாட்டவருக்கு இது அனுமதி இல்லை. அதே போல NRI வெளிநாட்டு வாழும் இந்தியருக்கும் இது தடை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இதை வந்து வெளிநாட்டவரை தடுக்கிறது வந்து இந்த வளர்ச்சியை மிகப்பெரிய அளவுக்கு வந்து தடுக்கும்னு நான் நினைக்கிறேன்.
வர்த்தக மயமாக்கப்படாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சி என்று அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது.
நம்ம வந்து கண்டிப்பா முயற்சியை வந்து ஆதரிக்கும், ரொம்ப பாராட்டுக்குரியது. வர்த்தக வீதியாக சரகசி மதுரை பார்ப்பது குற்றம். ஆனால் வெளிநாட்டவருக்கு, நம் நாட்டவருக்கு மட்டும் இருக்கும் வெளிநாட்டவருக்கு இது வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றது வெளிநாட்டவரை வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி தெரியுது. இது தனிமைப்படுத்துவதோ கரைப்படுத்துவது மாதிரி தெரியுது. மற்றவர்களுக்கு வாடகை தாயா இருந்து குழந்தையை பெற்று கொடுத்துட்டு வர்றதுன்றது மனவீதியாக மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இது உருவாக்கின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆயிரமான ஆயிரக்கணக்கில் சரகேட் மதுரை இந்தியாவில் சர்வ் பண்ணாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது. அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கவுன்சிலிங், ஒரு தரமான ஆற்றுப்படுத்துதல் வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணும். இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸை பற்றி சொல்லப்படுகிறது, ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு தெளிவு இல்லை. அது வந்து இவங்களுக்கு டியூரிங் பிரெக்னன்சி வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாவது உடல் உபாதைகள் வந்தாலோ அந்த இன்சூரன்ஸ் முழுமையாக கவர் பண்ணும்
என்றார் ஹரிஹரன். அதே நேரத்தில் நெருங்கிய உறவினர்கள் மூலம்தான் வாடகை தாய் குழந்தை பெற முடியும் என்றும் வரைவு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள அம்சம் குறித்து கருத்து தெரிவித்த வாடகை தாயாக சேவையாற்றிய சுமதி,
இது சொந்தக்கார மனசாட்சி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, மனசாட்சி இல்லாதவங்க இதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்கன்னா சொந்தக்காருக்கு சொந்தக்காரு, அவங்களும் கல்யாணம் ஆகணும் இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா தெரியாது சார். இப்போ நாங்கள் வந்து பணம் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு இதுவாக சரி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுத்து அவங்க மனசு ஆறுதலாக இருக்கும், அதை வச்சு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணுவோம் சார்
என்றார் வாடகை தாய் சுமதி. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் புனர்வாழ்வு முகாம்களில் முன்னாள் விடுதலை புலிகளுக்கு விச ஊசி போடப்பட்டதாக புகார் கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டும் என கிழக்கு மாகாண சபையில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்தியுடன் ஆர். உதயகுமார்.
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரான கோவிந்தன் கருணாகரம் இது தொடர்பான யோசனையொன்றை கிழக்கு மாகாண சபையில் இன்று முன்வைத்தார்.
புனர்வாழ்வு முகாம்களிலே வைத்து விஷ ஊசிகள் போடப்பட்டதாகவும் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தற்போது ஒரு பேச்சு நடைமுறையில் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே வடக்கு மாகாண சபை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியாகிய இந்த போராளிகளின் உடற்பரிசோதனையை செய்வதற்கு வைத்தியர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த பரிசோதனையை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கிலும் ஆயிரக்கணக்கிலே முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களது சுகாதார அமைச்சர் ஒரு வைத்தியர் குழுவை நியமித்து முன்னாள் போராளிகள் முழு பேரையும் நீங்கள் பரிசோதிக்க வேண்டும், இல்லை ரண்டமாக 5000 பேர் இருந்தால் ஒரு 500 பேரை அதற்குள் தெரிவி செய்து அவர்களது உடலில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.
இதற்கு பதிலளித்த கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ALM நசீர், வைத்திய பரிசோதனை தேவை என்று கருதுபவர்கள் அடையாளம் காணப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்றினால் அவர்கள் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறியப்படும் என்று தனது பதிலில் அவர் குறிப்பிட்டார்.
ஆர். உதயகுமார். இதனிடையே முன்னாள் விடுதலை புலிகளுக்கு விச ஊசி செலுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த் டிசில்வா இன்று கொழும்பில் நடந்த சந்திப்பு ஒன்றில் மறுத்துள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.